أشهد أشهد أن محمد رسول
الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدًا عبده ورسوله أرسله بدين الإسلام بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلوات الله وسلامه عليه وعلى آله وأصحابه المهاجرين والأنصار وعلى من تبعهم واقتفى آثارهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்திற்குரிய அவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த கல்வி வகுப்பிலும் இதை தொடர்ந்து இன்னும் சில வகுப்புகளிலும் இமாம் அஷேக் நாசிருத்தீன் அல் அல்பானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய அஹ்காமுல் ஜனாயிஸ் வ பிதஉஹா, ஜனாசாவின் சட்டங்களும் அவற்றில் உள்ள அனாச்சாரங்களும் என்ற நூலை படித்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த நூலிலே இமாம் அவர்கள் பல செய்திகளை நமக்கு கூறுகிறார்கள். அதாவது மவுத், மரணம், அதற்கு முன் அதற்கு பின் தொடர்பான அனைத்து செய்திகளையும் குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்திலே நமக்கு ஒன்று திரட்டி தந்திருக்கிறார்கள். முந்தைய காலங்களிலே ஜனாசாவை பற்றி பல நூல்கள் எழுதப்பட்டிருந்தாலும் அந்த எல்லா நூல்களும் ஹதீஸின் அடிப்படையில் தான் முழுமையாக எழுதப்பட்டவையா என்றால் இல்லை. ஹதீஸ் நூல்களிலே ஜனாசாவை பற்றிய செய்திகள் தனி பாடமாக வந்திருக்கின்றன, சஹீஹுல் புகாரியிலே, சஹீ முஸ்லீமிலே, ஏனைய நூல்களிலும். ஆனால் அந்தந்த அறிஞர்கள் அவரவர்களுக்கு கிடைத்த ஆதாரங்களை மட்டும், ஹதீஸுகளை மட்டும் அங்கே தொகுத்திருப்பார்கள். அப்போ ஒருவருக்கு கிடைத்த ஹதீஸ் ஒருவருக்கு கிடைக்காமல் இருந்திருக்கும். இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கிதாபுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், ஜனாதா சம்பந்தமாக ஹதீஸ் நூல்களில் வந்திருக்கின்ற சட்டம் தொடர்பான, ஒழுக்கங்கள் தொடர்பான அனைத்து சஹீஹான ஹதீஸுகளையும் அனைத்து நூல்களிலிருந்து, அது சஹீஹின் உச்ச தரத்தில் உள்ள சஹீஹுல் புகாரியிலிருந்து, அது அல்லாமல் அஸ்ஸுனன் என்று சொல்லப்படுகிற கிரந்தங்கள் ஏராளம் இருக்கின்றன, அவற்றில் உள்ள சஹீஹான ஹதீஸுகளையும் நமக்கு இமாம் அவர்கள் இந்த நூலிலே தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கல்வியை நாம் பெறுவது கொண்டு இதன்படி நாமும் அமல் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். மக்களுக்கும் இது குறித்த ஒரு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்விகளிலே மக்கள் மறந்துவிட்ட ஒரு பகுதி என்று சொன்னால், குறிப்பாக இந்த ஜனாசா விஷயங்களையும் சொல்லலாம். தங்கள் வாழ்க்கையில் எதை கண்டார்களோ, எதை அவர்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதாக பார்த்தார்களோ அதையே மார்க்க சட்டமாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவற்றில் பெரும்பான்மையானவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பிக்காதவையாகவும் இருக்கின்றன. ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஜனாசாவை எப்படி அடக்கம் செய்தார்கள், அதற்கு என்னென்ன ஒழுங்குமுறைகளை கடைபிடித்தார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நூலை இமாம் அவர்கள் அதாவது ஒரு 10 பிரிவாக பிரிக்கிறார்கள். அதில் முதலாவதாக ஒருவர் மரணிப்பதற்கு முன்னால் நோயிருக்கும்போதே இந்த மரணப்படுக்கை என்று சொல்வார்கள் அல்லவா, பொதுவான ஒரு மரண சூழ்நிலை மரணப்படுக்கை, அந்த நிலைமையிலிருந்தே உள்ள சட்டங்கள் ஒழுக்கங்களிலிருந்து கொண்டு வருகிறார்கள். இரண்டாவது அந்த சக்கராத் நிலை, தொண்டை குழிக்கும் வாயுக்கும் இடையிலே உயிர் ஊசலாடி கொண்டிருக்கின்ற அந்த நிலை, அந்த நிலையில் என்ன ஒழுக்கம், மரணித்து விட்டதற்கு பிறகு சுற்றி உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும், பிறகு அந்த ஜனாசாவுடைய நிலை ஏற்பட்டதற்கு பிறகு முழுமையாக அப்போது என்ன செய்ய வேண்டும், உறவினர்கள் என்ன ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும், என்ன காரியங்களை அவர்கள் செய்யக்கூடாது, மரண செய்தியை எப்படி மக்களுக்கு எடுத்துச் சொல்வது, நல்ல முடிவிற்குரிய அடையாளங்கள் என்ன, ஒருவர் மரணித்தார் இன்ஷா அல்லாஹ் இவருடைய மரணம் ஒரு நல்ல மரணம் என்பதற்குரிய அடையாளங்கள் என்ன, மக்கள் அந்த மரணித்தவரை பற்றி பேசப்படுகிற பேச்சின் விதம், அதற்கு ஏற்ப அல்லாஹுடைய வெகுமதி அவருக்கு, கடைசியாக மையத்தை எப்படி குளிப்பாட்டுவது, கஃபனிடுவது, தஃபன் செய்வது, இந்த விஷயங்களை இமாம் அவர்கள் இந்த நூலிலே ஹதீஸ் ஆதாரங்களோடு நமக்கு விவரிக்க இருக்கிறார்கள். சரி, ஓரளவுக்கு இவர்கள் தொகுத்து கொடுத்திருக்கிற ஹதீஸுகளும் அதுபோன்று அந்த தலைப்புகளும் அந்த செய்திகளுமே ஒரு விளக்கமாக இருக்கின்ற காரணத்தால் மேற்கொண்டு விரிவாக நாம் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் உள்ள செய்திகளை அப்படியே நாம் படித்து கொண்டு வந்தாலே இன்ஷா அல்லாஹ் நாம் புரிவதற்கு போதுமானது. எங்கேயாவது விளக்கம் தேவை என்றால் இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்தில் மட்டும் விரிவாக நாம் பார்த்து கொள்ளலாம். முதலாவது சப்ஜெக்ட், மா யஜிபு அலல் மரீத், ஒருவர் தனக்கு நோய் வரும்போது, அதுவும் குறிப்பாக அந்த மரண நோய், இறுதி நோய், இனி இந்த நோய்க்கு பிறகு நமக்கு சுகம் கிடைக்காது என்ற ஒரு நிலை அவருக்கு ஏற்படும் போது அந்த மாதிரியான நோயாளிகள் என்ன செய்ய வேண்டும். பொதுவாக எல்லா நோயாளிகளுக்கும் இது பொருந்தும் என்றிருந்தாலும் குறிப்பாக மரணப்படுக்கையில் இப்போ வயசாயிருச்சு அல்லது வேறு விதமான இன்றைய காலத்தில் உள்ள நோய்கள், கேன்சர் இருக்குது அல்லது வந்து எய்ட்ஸ் இருக்குது அல்லது வேறு விதமான நோய்கள், இனி இந்த நோய்க்கு பிறகு வெளிப்படையான காரணங்களை பார்க்கும்போது சுகம் பெற்று எழுந்து நடப்பார் என்பது அங்கே முடியாமல் இருக்கும்போது அந்த மாதிரியான நிலைகளில் என்ன செய்ய வேண்டும். இதுவும் குறிப்பாக இந்த வயோதிக காலத்தில் 60 வயசு 70 வயசுக்கு மேலே இந்த மாதிரி நோய் வரும் பொழுது பெரும்பாலும் அதற்கு பிறகு மனிதன் மரணத்தை தான் சந்திப்பான். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை முன்னாடி காலத்திலெல்லாம் பெரும்பாலும் அப்படித்தான் நடந்தது. இன்றைய காலத்தில் தான் திடீர் திடீர் என்ற மரணம், ஹார்ட் அட்டாக்கில் மரணம், விபத்துகளிலே மரணம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீய மரணங்களை விட்டு பாதுகாப்பு தேடிய அந்த பட்டியலிலே திடீர் மரணத்தை விட்டும் பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள். எரிந்து சாவதை விட்டு, இடிந்து விழுந்து சாவதை விட்டு, மூழ்கி சாவதை விட்டு, தவறி கீழே விழுந்து சாவதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மினல் கர்தி வல் ஹர்தி வல் ஹத்மி வத்தரத்தி என்ற பிரார்த்தனையிலே, ஒமின் ஃபுஜ் அதில் மோதி, திடீரென்று மரணம் வருவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். என்னால் வசியத்தை செய்ய முடியாது, கொடுக்க வேண்டியது யாருக்கு எவ்வளவு என்பதை சொல்ல முடியாது, அல்லது வர வேண்டியதை சொல்ல முடியாது, அல்லது யாரையாவது திட்டி இருந்தால் அதற்கு மன்னிப்பு கேட்டிருக்க முடியாது. இப்போ திடீர் மரணம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் எனக்கு வேண்டாம் என்னை பாதுகாத்துக்கொள் என்று பாதுகாப்பு தேடிய ஒரு விஷயங்களில் உள்ளது. அப்போ ஒரு மரண படுக்கையில் இருப்பவர் முதலாவதாக அய்யர்தா பி கதா இல்லா, அல்லாஹ்வுடைய விதியை அவர் பொருந்தி கொள்ள வேண்டும். ஒரு நோயாளி அவர் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களில் முதல் ஒழுக்கம், எவ்வளவு பெரிய துன்பத்தில் அவர் இருந்தாலும் சரி, அவர் அல்லாஹுடைய விதி, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், பொருந்தி கொள்கிறேன், அதை கொண்டு நான் திருப்தி அடைகிறேன் என்ற மன திருப்தி, வயஸ்பிர் அலா கதரிஹி, அல்லாஹுடைய விதி எனக்கு என்னவாக இருந்தாலும் அதில் நான் அதை நான் சகித்துக் கொள்வேன், வயுஹ்ஸின் அல்லாஹ் நபி ரப்பிஹி, அல்லாஹ் என்னை மன்னிக்க போதுமானவன், அல்லாஹ் எனக்கு நன்மை செய்வான் என்று அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். அப்போ முதல் அடிப்படையிலே இந்த மூன்று விஷயங்களை இமாம் அவர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். ஒன்று, அல்லாஹ்வுடைய அந்த விதியை திருப்தி கொள்வது. இரண்டாவது, சபர், சகித்துக் கொள்வது, தாங்கிக் கொள்வது, புலம்புறது கிடையாது, அல்லாஹ்வை ஏசுறது கிடையாது. அதுபோன்று வயஹ்சின அல்லன்ன பிரபிஹி, அல்லாஹ் எனக்கு சிறப்பானவன், அல்லாஹ் எனக்கு நன்மை செய்வான், அல்லாஹ் என்னை மன்னிக்க போதுமானவன். நல்லெண்ணம் வைப்பது, அந்த நல்லெண்ணம் என்பது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அல்லாஹ் எனக்கு இந்த நோய்க்கு பிறகு சுகத்தை கொடுப்பான், அப்படியும் வைக்கலாம். அல்லது இந்த நோயிலே நான் மரணித்து விட்டால் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தரப்போதுமானவன், என் மரணத்தை எனக்கு வாழ்வை விட சிறப்பாக்கி தரப்போதுமானவன், எனக்கு ராகத்தாக்கி தரப்போதுமானவன் தீமையை விட்டு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் கேட்கிறார்கள், அல்லாஹும்ம ஜஅலில் ஹயாத ஜியாதத்தன் லீ ஃபீ குல்லி ஹைர், யா அல்லாஹ் எனக்கு வாழ்க்கையை நன்மையை அதிகரிக்கக்கூடிய ஒரு சாதனமாக ஆக்கி வை. வஜஅலில் மௌத ராஹத்தன் லீ மின் குல்லி ஷர், எனக்கு மௌத்தை கொடுத்தாலும் அந்த மௌத்தை தீமையை விட்டு எனக்கு விடுதலையாக ஆக்கி வை, ராகத்தாக ஆக்கி வை. அப்போ இந்த மூன்று விஷயங்கள் முதலிலே நோயாளி கடைபிடிக்க வேண்டும். ஒன்று ரிதா, இரண்டாவது சபர், மூன்றாவது இஹ்சான் உத்தன்னி பில்லாஹ், அல்லாஹ்வுடைய விதியை புரிந்து கொள்வது, அல்லாஹ்வுடைய விதியின்படி உள்ள சிரமங்களை சகித்துக் கொள்வது, அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைப்பது. புரிஞ்சுச்சா? இது ஞாபகத்துக்கு வந்துருச்சா? எல்லாமே மனப்பாடம் பண்ணி நினைக்கிறார். நீ எப்பயும் அப்படியே உட்காந்து உங்க ரூம்ல பயன் செஞ்சிட வேண்டியது. புரியுது இன்ஷா அல்லாஹ். ஹயர், இதற்கு இமாம் அவர்கள் கூறுகிற ஹதீஸ் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இறை நம்பிக்கையாளன் முஃமின், அவனுடைய காரியம் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஜபன் லி அம்ரில் முஃமின், எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. இன்ன அம்ரஹு குல்லஹு கைரன், அவனுடைய காரியம் எல்லாமே அவனுக்கு நன்மையாக இருக்கிறது. வலைஸ தாலிகல் யஹதின் இல்லாலில் முஃமின், இப்படிப்பட்ட ஒரு பேர் வாக்கியம் இறை நம்பிக்கையாளர் மூமினுக்கே தவிர வேறு யாருக்கும் கிடைக்காது. இன் அசாபத் ஹுசர்ரா ஷக்கர், அவனுக்கு மகிழ்ச்சியான நிலை ஏற்பட்டால் அதற்கு நன்றி செலுத்துகிறான். ஃபக்கான ஹைரன் லஹு, அது அவனுக்கு நன்மையாகி விடுகிறது. வயின் அசாபத் ஹுதர்ரா சபர், அவனுக்கு துக்க செய்தி ஏற்பட்டால், சிரமம் ஏற்பட்டால், நோய் ஏற்பட்டால், வறுமை ஏற்பட்டால், வர்றா என்பதற்கு இவ்வளவு பொருள் இருக்கு. கான சபர, பொறுத்து கொள்கிறான் சபர். ஃபக்கான ஹைரன் லஹு, அது அவனுக்கு நன்மையாக ஆகிவிடுகிறது. இப்போ ரெண்டு நிலையில், ஒரு நிலையில் மனிதன் இருந்தே ஆக வேண்டும். ஒன்று மகிழ்ச்சியான நிலையில், அல்லது துக்கமான நிலையில். மகிழ்ச்சியான நிலையில் இருந்தால் நன்றி, துக்க நிலையில் இருந்தால் சபர். அடுத்து இந்த ஹதீஸ் இமாம் முஸ்லிம், இமாம் பைஹக்கி, இமாம் அஹ்மது அறிவிக்கிறார்கள். அடுத்து ஒரு ஹதீஸ், இந்த மூன்று அறிஞர்களும் அறிவிக்கின்ற ஹதீஸ், லா யமூதன் அஹதுக்கும் இல்லா வஹுவா யுஹ்சினு தன்ன பில்லாஹி தஆலா, உங்களில் யாரும் மரணித்து விட வேண்டாம், அவரோ அல்லாஹுவின் மீது தன் எண்ணத்தை அழகுபடுத்தியவராகவே தவிர, தன் எண்ணத்தை நல்லதாக்கியே தவிர, அதாவது அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் கொண்டவராகவே தவிர அவர் மரணித்து விட வேண்டாம். அப்ப எப்படி? அப்ப மரணம் வரும்போது நான் அல்லாஹ் மேல நல்லெண்ணம் வைத்துக் கொள்கிறேன், இப்ப இதுவரைக்கும் நான் அல்லாஹ்வை ஏசிக்கிட்டே இருக்கேன் அர்த்தமா? இல்லை, இதை வாழ்க்கை முழுக்க அவர் கடைபிடிக்கும் போது, அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைப்பதை வாழ்க்கை முழுக்க அவர் கடைபிடிக்கும் போது மரண தருவாயிலும் அந்த பாக்கியத்தை அடைவார். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ படித்த வாலிபர்கள் உங்களை மாதிரி உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. இப்போ ஒரு வேலை தேடி போறீங்க, இந்த நல்லெண்ணம் வைப்பதற்கு ஒரு உதாரணம், ஒரு வேலை தேடி போறீங்க, நீங்கள் 100% ஹோப், நம்பிக்கை வைக்கிறீங்க, இந்த வேலை கிடைச்சா நமக்கு ரொம்ப நல்லது. அழகுபடுத்தியவராகவே தவிர, தன் எண்ணத்தை நல்லதாக்கியே தவிர, அதாவது அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் கொண்டவராகவே தவிர அவர் மரணித்து விட வேண்டாம். அப்ப எப்படி? அப்ப மரணம் வரும்போது நான் அல்லாஹ் மேல நல்லெண்ணம் வைத்துக் கொள்கிறேன், இப்ப இதுவரைக்கும் நான் அல்லாஹ்வை ஏசிக்கிட்டே இருக்கேன் அர்த்தமா? இல்லை, இதை வாழ்க்கை முழுக்க அவர் கடைபிடிக்கும் போது, அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைப்பதை வாழ்க்கை முழுக்க அவர் கடைபிடிக்கும் போது
மரண தருவாயிலும் அந்த பாக்கியத்தை அடைவார். இப்போ உதாரணத்துக்கு இப்போ படித்த வாலிபர்கள் உங்களை மாதிரி உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. இப்போ ஒரு வேலை தேடி போகிறீங்க, இந்த நல்லெண்ணம் வைப்பதற்கு ஒரு உதாரணம், ஒரு வேலை தேடி போகிறீங்க, நீங்கள் 100% ஹோப் நம்பிக்கை வைக்கிறீங்க, இந்த வேலை கிடைச்சா நமக்கு ரொம்ப நல்லது, மெட்ராஸில் செட்டில் ஆகலாம், அல்லது துபாயில் செட்டில் ஆகலாம், சவுதியில் செட்டில் ஆகலாம், எங்கேயாவது ஒரு நாட்டில் செட்டில் ஆகலாம், நம்ம படிப்பு நமக்கு எல்லாமே இருக்குது, நிச்சயமா இந்த வேலைக்கு நம்ம செலெக்ஷன் ஆயிடுவோம், நமக்கு இந்த வேலை கிடைச்சிடும் அப்படின்னு 100% ஹோப்பா போறீங்க. ஆனா அங்க நடக்குது, நம்ம எதிர்பார்த்ததுக்கு மாத்தமா, அதுக்குண்டான சான்ஸே இல்லை, ஆனா நடக்குது. இப்பதான் டெஸ்டிங் டைம். இப்ப என்ன டெஸ்டிங் டைம், எனக்கு இவ்வளவு சான்ஸ் இருந்து எனக்கு எல்லாமே சரியா இருந்து நடக்கலையே, நான் உன்ட்ட துவா கேட்டு வந்து என்னடா பிரயோஜனம் இல்ல, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அப்ப மனசுல சைத்தான் போடுறான், நீ தொழுதுட்டு தானே போன, துவா கேட்டு தானே போன, நீ நல்லவனா தானே இருக்க, அப்பாரு கெட்டவனுக்கு கிடைச்சிச்சு பாரு, தொழுவாதவனுக்கு கிடைச்சிச்சு பாரு, அப்படின்னு நஃப்சு மனசுல பேசுறான் சைத்தான். பேசுறான் அல் ஹன்னாஸ் மின் ஷரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் வந்து நஃப்சுல பேசுறான். அந்த நேரத்தில் அவது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம், அல்லாஹ் எனக்கு இதை விட சிறந்ததை கொடுப்பான், முடிச்சு ஒரே வார்த்தை, அல்லாஹ் எனக்கு இதில் நன்மையை நாடியிருந்தால் அவன் எனக்கு இதை கொடுத்திருப்பான், அல்லாஹ் எதில் நன்மையை நாடுகிறானோ அதை நான் புரிந்து கொள்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிட்டு வந்துருங்க. ஒரு பெரிய மலையவையோ அல்லது இப்படியே திரும்ப முடியாத அந்த ஒரு ரயில் பயணத்தில் நீங்கள் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டு திரும்பவே முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பயணம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது உங்களை ஒருத்தர் கொண்டு போய் ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸில் உட்கார வச்சாருன்னா எவ்வளோ ராகத்து இருக்கும், அதை விட ராகத்தை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் உணர்வீர்கள் அல்லாவின் மீது நல்லெண்ணம் வைக்கும் போது. அப்படியே அந்த மாயையெல்லாம் உடைந்து அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் நீங்கள் பாருங்கள், எப்போதெல்லாம் நீங்கள் அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் வைக்கிறீர்களோ நீ